بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، وبعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: إنا أنزلنا إليك الكتاب بالحق لتحكم بين الناس بما أراك الله ولا تكن للخائنين خصيما. صدق الله المولانا العظيم. عن أبي هريرة رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال: لا تقوم الساعة حتى يمر الرجل بقبر الرجل فيقول: يا ليتني كنت مكانا. رواه البخاري. கண்ணியமிக்க உலமாக்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொன்னவனாக, சங்கை பொருந்திய இந்த ரமலான் மாதத்தின் 10வது நாள் நோன்பு நோற்றவர்களாக, இப்படியான ஒரு சூழ்நிலையில் பல சவால்களும் சோதனைகளும் முஸ்லிம்களை, ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களையும் அப்படியே சூழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு கடுமையான சூழலிலே, இஸ்லாத்திற்காக எங்களது நேரத்தின் சில பகுதியினை செலவு செய்ய வேண்டும் என்ற நோக்குடன் இங்கே அமர்ந்திருக்கின்ற பாக்கியத்தினை அல்லாஹ் எமக்கு தந்திருக்கின்றான் என்றால், இது அல்லாஹ் எங்கள் மீது செய்திருக்கின்ற அளப்பெரிய கிருபையாகும். அல்லாஹ் அவனது திருமறையிலே இப்படியான சந்தர்ப்பங்களை எல்லோருக்கும் வழங்குவதில்லை என்று சொல்லுகின்றான். ஃபமன் யுரிதில்லாஹு அய்யஹ்தியஹு யஷ்ரஹ் சத்ரஹு லில்இஸ்லாம். அல்லாஹ் யாரை நேர்வழிப்படுத்த வேண்டும் என்று நாடுகின்றானோ அவர்களது உள்ளங்களை இஸ்லாத்தின் பக்கம் விரிவானதாக ஆக்கிவிடுகின்றான். ومن يريد ان يضله يجعل صدره ضيقا حرجا. யார் வழிகட்டு போக வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகின்றானோ அவர்களது உள்ளங்களை கடின சுபாவமுடையதாக, கிட்டியானதாக ஆக்கிவிடுகின்றான். எப்படி என்றால், كأنما يصعد في السماء. ஒரு மனிதன் பூமியில் இருந்த வண்ணம் நான் வானிற்கு ஏறி செல்ல வேண்டும் என்று முனைகின்றான். இது எவ்வாறு கஷ்டமாக இருக்குமோ இவ்வாறுதான் நேர்வழியிலிருந்து பெயர்கெடுக்கப்பட்ட மனிதனுக்கு இஸ்லாத்தின் பாதையிலே பயணிப்பது கஷ்டமாக இருக்கும், கடினமாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, கனவான்கள், அல்லாஹ் எங்களை நேர்வழிப்படுத்த நாடிவிட்டான். இதனால்தான் அவனை பற்றி பேசவும் கேட்பவும், அதற்காக எங்களது கால நேரங்களை ஒதுக்கவும் சந்தர்ப்பத்தை அளித்திருக்கின்றான். நாங்கள் எங்களது வாழ்நாளிலே நிரந்தரமாக நிலையாக எங்களது நிலையான வாழ்க்கைக்கு சேர்க்கக்கூடிய சேகரங்களில் மிகவும் முக்கியமான ஒரு சேகரம்தான் இப்படியான அறிவு சார்ந்த மஜ்லிஸுகளிலே, சபைகளிலே இருந்து அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்தை கற்றுக்கொள்வது. இது எங்களது வாழ்வின் மிகப்பெரிய ஒரு சேகரமாக எங்களது பதிவேடுகளிலே பதியப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே இதையொட்டி நாங்கள் மகிழ்ச்சிப்பட்டுக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நாம் இன்று மிகவும் சவால்கள் நிறைந்த ஒரு சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மிகவும் கடினமான ஒரு சூழல் எங்கள் எல்லோருக்கும் தெரியும். அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் எங்களது பிராந்தியங்களிலே நிம்மதியாக மன மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நோன்பு நோற்று இரவு நேரங்களிலே மன அமைதியுடன் அச்சமின்றி அல்லாவை வணங்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே எங்களுக்கு தந்திருக்கின்றான். ஆனால் எங்களது சகோதரர்கள், பிற நாடுகளிலே வாழுகின்ற எங்களது எத்தனையோ சகோதரர்கள் அல்லல் படுகின்றார்கள். குறிப்பாக இஸ்லாத்தை உலகிலிருந்து அடியோடு அழித்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அலைகின்ற இஸ்லாத்தின் விரோத சக்திகளெல்லாம் ஒன்று சேர்ந்து இஸ்லாத்தின் ஒளியை உலகிலிருந்து எவ்வாறு அணைத்து விடலாம் என்பதற்கு பல வகைகளிலும் திட்டங்களை தீட்டி மிகவும் மிகவும் கவனமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். சைனாவில் சில மாநிலங்களிலே இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் நோன்பு நோற்பது தடை செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது சீன நாட்டு அரசாங்கம் சைனாவின் சில மாநிலங்களிலே நோன்பு நோற்பதை உத்தியோகபூர்வமாக தடை செய்திருக்கின்றது. பாருங்கள் எப்படி பயங்கரமான ஒரு சூழல். இன்று சிரியாவிலும் எகிப்திலும் பலஸ்தீனிலும் ஈராக்கிலும் இதுபோன்று எத்தனையோ அரபு உலகிலே அரபு இஸ்லாமிய நாடுகளிலே முஸ்லிம்கள் இந்த ரமலானிலே நிம்மதியாக நோன்பு நோற்க முடியாமல் இபாதத்து செய்ய முடியாமல் அல்லல் படுகின்ற நிலையை நாம் நாளாந்தம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு மனப்பாகவும் வசதியாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்தவர்கள் அவர்கள், ஆனால் இன்று உறங்குவதற்கு ஒரு கூடாரம் இல்லாத நிலை. சிரியாவை எங்களுக்கு தெரியும், கல்பு ஷாம் என்று சொல்லுவார்கள். ஷாம் தேசத்தின் இதயம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு முக்கியமான இஸ்லாமிய வரலாற்றிலே மிகவும் முக்கியமான ஒரு நாடு, பல ஆயிரக்கணக்கான நபிமார்கள் வந்த பூமி இன்று பற்றி எரிகின்றது. இஸ்லாத்தின் அடையாளத்தையே அங்கிருந்து அகற்ற வேண்டும் என்று துடிக்கின்ற இஸ்லாமிய சக்திகள் இன்று அந்த பூமியிலே அவர்களது திட்டங்களை வெற்றிகரமாக முன்னெடுத்துச் செல்லுகின்றார்கள். இச்சைக்கு ஓரிரண்டு வருடங்களுக்கு முன்பு எவ்வளவு மன மகிழ்ச்சியாகவும் தாம்பிகமாகவும் சந்தோஷமாகவும் வசதியாகவும் வாழ்ந்த அவர்கள் இன்று உறங்க ஒரு கூடாரம் என்று தவிக்கின்றார்கள். பல ஆயிரக்கணக்கான குழந்தைகள் குடிப்பதற்கு பால்மா இன்றி நாளாந்தம் உயிரை விட்டுக் கொண்டிருக்கின்றன. ஒரு நேர சாப்பாட்டிற்கு பல மணித்தியாலங்கள் வரிசைகளிலே நின்று காத்திருந்து சாப்பாடை பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்தவர். பாருங்கள் இஸ்லாத்தின் எதிரிகள் என்ன செய்திருக்கின்றார்கள் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நான் இங்கே ஏற்கனவே சொன்ன ஒரு ஹதீஸ், மிகவும் முக்கியமான ஹதீஸ், புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மறுமை நாள் வரமாட்டாது. இந்த உலகம் அழிவை நோக்கி நகர்கின்ற பொழுது மறுமை நாள் ஆரம்பமாகின்ற பொழுது இந்த யுக முடிவு ஆரம்பமாகின்ற பொழுது மனிதன் நிம்மதி இழந்தவனாக காணப்படுவான். எங்குமே அமைதி இருக்காது, மனித உள்ளங்களிலே அமைதி இருக்காது. அமைதியும் நிம்மதியும் சந்தோஷமும் இழந்த ஒரு சூழலை எங்கும் பார்க்கலாம். செய்தியிலே சொன்னார்கள், எந்த அளவென்றால் ஒரு மனிதன் ஒரு மன்னரையை கடந்து செல்ல நேரிட்டால், அதாவது ஒரு மனிதன் ஒரு கபரை கடந்து செல்ல நேரிட்டால் அவன் எண்ணிக்கொள்ளுவான், யானை தனி குந்து மக்கானா, நானும் இந்த மண்ணறையிலே இந்த சமாதியிலே சங்கமமாகி இருக்கின்ற மனிதனை போன்று நானும் மண்ணோடு மண்ணாகி இருக்க கூடாதா என்று எண்ணுவான். அந்த அளவு மனிதர்கள் நிம்மதி இழந்தவர்களாக காணப்படுவார். எங்கும் அமைதி இருக்கார். யக்ஸுருல் ஹரஜ் சொன்னார்கள், கொலைகள் அதிகமாகும். எந்த அளவென்று சொன்னால், லா யத்ரி அல் காத்தில், அதாவது கொலை செய்தவனுக்கு தெரியாது நான் எதற்காக இவனை கொலை செய்தேன் என்று. கொலை செய்யப்பட்ட மனிதனுக்கு தெரியாது நான் எதற்காக கொலை செய்யப்பட்டேன் என்று. மனித உயிர்களுக்கு எந்த ஒரு பெருமானமும் இல்லாமல் நாளுக்கு நாள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உயிர்கள் கொன்றளிக்கப்படும் என்று சொன்னார். மேலும் சொன்னார்கள், ஒரு மனிதன் தான் ஓர் இஸ்லாமியன் என்று தனக்கே உரிய இஸ்லாம் என்ற தனித்துவ அடையாளத்தை வெளிப்படுத்தி வாழ்வது மிகவும் சவாலான ஒரு காலமாக இருக்கும் என்று சொன்னான். எந்த அளவென்றால், ஒரு மனிதன் தனது ஈமானை பாதுகாத்துக் கொள்வதென்பது அவனது உள்ளங்கையிலே நெருப்பு கட்டியை வைத்திருப்பதற்கு சமமான ஒரு செயலாக இருக்கும் என்று சொன்னான். இவைகளெல்லாம் இன்று நிதர்சனமாக எங்களது கண்முன்னே நடைபெற்றுக் கொண்டிருப்பதை காண்கின்றோம். சில பிராந்தியங்களிலே நான் ஒரு முஸ்லிம் என்பதனை வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலை இன்று இஸ்லாமியர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஏன், எங்களது நாடுகளில் ஏற்பட்டிருக்கின்றது, எங்களது நாட்டிலேயே ஏற்பட்டிருக்கின்றது. நாங்கள் இன்று முஸ்லிம்கள் கட்டியாக சொரிந்து வாழுகின்ற பிரதேசங்களிலே நிம்மதியாக இருக்கின்றோம். எங்களது சகோதரர்கள் இன்று சில வேறு சில பகுதிகளிலே வாழுகின்ற சகோதரர்கள் நிம்மதியாக அமைதியாக மன அமைதியுடன் சகர் நேரத்திலே எழும்பி சகர் செய்ய முடியாத நிலை. இரவு நேரங்களிலே இரவு வணக்கத்தை பள்ளிவாசலுக்கு சென்று தராவித் தொழுகையை மன அமைதியுடன் அச்சமின்றி நிறைவேற்ற முடியாத நிலை இன்று ஏற்பட்டிருக்கின்றது. ஆம், இவைகளுக்கான பின்னணி என்ன? ஏன் இந்த நிலை? இஸ்லாமியர்கள் இஸ்லாம் அறிமுகமான இஸ்லாம் உலகிலே தோன்றிய காலம் முதல் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களா, அல்லது இந்த நிலை எப்பொழுது ஏற்பட்டது? இது பற்றிய ஒரு தெளிவை பெற்றுக்கொள்ள வேண்டியதன் கடமைப்பாட்டிலே நாங்கள் இன்று இருக்கின்றோம். இஸ்லாமிய உலகத்தின் இந்த அழிவுக்கும் பின்னடைவுக்குமான காரணி என்ன? எங்கிருந்து இந்த அழிவும் வீழ்ச்சியும் உருவாகின்றது? இதிலிருந்து நாங்கள் மீட்சி பெறுவதற்கான வழி என்ன என்பதை அல் குர்ஆன் சுன்னாவின் நிழலிலே ஆய்ந்து தெளிந்து எங்களது வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டிய கட்டாயத்திலே ஒவ்வொருவரும் இருக்கின்றோம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், ஒரு காலம் வரும், யூஷிக்குல் உமமு அன் தடா அலைக்கும் கமா தடா அல் அசலத்து இலா கஸ்அதிஹா. நுணுக்கமாக கேளுங்கள் இந்த ஹதீஸை. ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே உலகத்திலே இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் அடியோடு அழித்துவிட வேண்டும் என்று விரும்புகின்ற அனைத்து ஏகாதிபத்திய இஸ்லாத்தின் விரோத சக்திகளெல்லாம் ஒன்று சேர்ந்துவிடும். ஒரு கூட்டம் மற்ற கூட்டத்தினரை அழைத்துக் கொள்வார்கள், இஸ்லாத்தின் விரோதிகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து விடுவார்கள். அவர்களுக்குள்ளே பல விரோதங்கள் பல முரண்பாடுகள் இருக்கலாம், ஆனால் அவர்கள் எல்லோருக்கும் பொது எதிரியான இஸ்லாம் என்ற எதிரியை எதிர்ப்பதற்கு எல்லோரும் ஒன்று சேர்ந்து விடுவார்கள். இஸ்லாம் என்பது உலகத்தில் உள்ள இஸ்லாத்தின் விரோத சக்திகள் அனைவர்களுக்கும் ஒட்டுமொத்தமான ஒரு பொது எதிரி, ஒன்று சேர்ந்து விடுவார்கள். எப்படி தெரியுமா? ஒருவர் மற்றவரை அழைத்துக் கொள்வார், ஒரு நாடு மற்ற நாட்டை அழைத்துக் கொள்ளும், மிகவும் அன்பாக அழைத்துக் கொள்வார்கள். நபிகளார் அன்பு அழகாக நாங்கள் விளங்கிக் கொள்ளுகின்ற வகையிலே சொன்னார்கள், ஒரு சாப்பாட்டு மரவையின் பக்கம், ஒரு சாப்பாட்டு தட்டின் பக்கம் ஒரு விருந்தாளியை நீங்கள் எப்படி அன்பாக ஆதரவாக அழைப்பீர்களோ, இதுபோன்றுதான் ஒரு சமூகம் மற்ற சமூகத்தை, ஒரு நாடு மற்ற நாட்டை அழைத்துக் கொள்ளும். இப்பொழுது அங்கிருந்த நபித்தோழர்களில் ஒருவர் கேட்டார், வமின் கில்லத்தின் நஹ்னு யௌமஇதின் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அப்படி என்றால் இப்படி ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் மொத்தமாகவே அழித்து விடலாம் என்கின்ற அளவு ஒரு துணிச்சல் அந்நிய சமூகத்திற்கு ஏற்படுகின்றதென்றால், முஸ்லிம்கள் பலமிழந்தவர்களாக, முஸ்லிம்கள் மிகவும் சொற்பமான தொகையுடையோராக இருப்பார்களா என்று கேட்டார். அதற்கு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கால பல் அன்தும் கஃபீர், இல்லை, நீங்கள் சொற்பமான தொகையுடையோர் அல்ல, நீங்கள் அதிகமான தொகையுடையோராகத்தான் இருப்பீர்கள். இஸ்லாமிய நாடுகள், இஸ்லாமிய நாடுகள், அதாவது முஸ்லிம்கள் மெஜாரிட்டியாக பெரும்பான்மையாக வாழக்கூடிய நாடுகள் என்று 75 நாடுகள் இருக்கின்றன. அரபு நாடுகள் 22 நாடுகள் இருக்கின்றன. அரபு நாடுகள் உலகில் முஸ்லிம்கள் சிறுபான்மையாக எல்லா நாடுகளிலும் வாழுகின்றார்கள். அல்லாஹ் இந்த பூமியிலே அள்ளி தூவி இருக்கின்ற அத்தனை வளங்களையும் கனிவளங்களையும் முஸ்லிம்கள் தான் அவர்களது கைகளிலே வைத்திருக்கின்றார்கள். இந்த உலகை இன்று இயக்குகின்ற சக்தி பெட்ரோலியம், அல்லாஹ் இதை எங்களுக்கு தந்திருக்கின்றார். எல்லா வகையான ஞானத்துகளையும் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு கொடுத்திருக்கின்றார். நீங்கள் அதிகமானவர்கள் தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், என்றாலும் நீங்கள் எதற்குமே தகுதியற்றவர்களாக பலமிழந்த சமூகமாக காணப்படுவீர்கள். எப்படி என்றால், இந்த உதாரணத்தை பாருங்கள், ஒரு வெள்ளத்திலே அடிபட்டு வரக்கூடிய வெள்ளம் வருகின்ற பொழுது அந்த வெள்ள நீரோட்டத்திலே அடிபட்டு வருகின்ற ஊத்தைகளைப் போல, கூளன் குப்பைகளைப் போல நீங்கள் பலமிழந்த சமூகமாக காணப்படுவீர்கள். சொன்னார்கள். அடுத்த விஷயம், முதலாவது நீங்கள் பலமிழந்தவர்களாக இருப்பீர்கள், இரண்டாவது உங்களை அழிக்க துடிக்கின்ற ஏகாதிபத்திய சக்திகளின் உள்ளங்களிலே உங்களை பற்றிய பயத்தை அல்லாஹ் எடுத்து விடுவான். முஸ்லிமா அதனை எதுவும் செய்யலாம், முஸ்லிம்களின் பொருளாதாரமா அதனை நாங்கள் எதுவும் செய்யலாம், அது எங்களுக்கு சொந்தமானது. இன்று நீதியும் உண்மையும் ஜனநாயகமும் செத்து மடிந்து கொண்டிருக்கின்றது. பல கோடி ரூபாய் பெறுமதியான எங்களது வளங்கள் ஈக்கிரையாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆம், அடுத்ததாக சொன்னார்கள், உங்களை பற்றிய பயத்தை அவர்கள் அது உள்ளங்களில் இருந்து அல்லாஹ் கலட்டி எடுத்து விடுவார். மூன்றாவதாக சொன்னார்கள், உங்களது உள்ளங்களிலே, இஸ்லாமியர்களாகிய உங்களது உள்ளங்களிலே அல்லாஹ் வஹன் என்கின்ற ஒரு நிலையை போட்டு விடுவார் என்று சொன்னார். இப்பொழுது அந்த நபித்தோழர் கேட்டார், வமல் வஹனு யா ரசூலல்லாஹ், தூதரே வஹன் என்றால் என்ன என்று கேட்டார். அதற்கு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதுதான் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் சொன்னார்கள், வஹன் என்றால் ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத், அதுதான் இந்த உலக வாழ்க்கையின் மீது உங்களுக்கு அபரிமிதமான பற்று. ஒரு முஸ்லிம் தனது வாழ்வின் உண்மையான இலக்காக எதனை கொள்ள வேண்டுமோ, எனது வாழ்வின் உண்மையான இலக்கு என்ன, இந்த உலகம் அல்ல மறு உலக வாழ்வு. நாளை மறுமை நாளிலே அல்லாவை நான் சந்திக்கின்ற பொழுது அல்லாவின் பொருத்தத்தை பெற்றவனாக சந்தித்து அந்த நிரந்தரமான நிலையான வீட்டிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சுவர்க்கத்திலே நான் குடிபுகுற வேண்டும் என்பதுதான் ஒரு முஸ்லிமுடைய உண்மையான இறுதியான இலக்கு. இந்த இலக்கு தப்பிவிடும். உலகை கட்டியாள வந்தவர்கள் போல இந்த பூமியை நீங்கள் ஆளுவீர்கள், அல்லாவை மறந்து விடுவீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கின்ற நியமத் சொத்து செல்வங்கள் இவைகளை எவ்வாறு பயன்படுத்த வேண்டுமோ அந்த முறையில் பயன்படுத்தாமல் அவைகளிலே மமதை கொண்டு உங்களது அதிகார வெறி உங்களது செல்வ செருக்கு மீது ஒரு கண்மூடித்தனமான பற்றை உங்களது உள்ளங்களிலே விதைத்துவிடும். இதன் ரிஃப்ளெக்ஷன் எதிரொலி என்ன, மரணத்தின் மீது வெறுப்பு. மரணிக்க விருப்பமில்லை, மரணிக்கும் துணிவு எந்த ஒரு மனிதனுக்கும் எந்த ஒரு முஸ்லிமுக்கும் இல்லை. மரணம் என்றால் இரண்டோடுகின்றான். ஏன், மரணத்தின் பின்பு அவன் அல்லாவை சந்திப்பதற்கு தயாரில்லை. இந்த பூமியிலே மனிதன் செய்கின்ற பாவம், அழிச்சாட்டியம், அந்நியாயங்கள், நன்மைகள் செய்து சேகரித்துக் கொள்ளாமை, இவைகளெல்லாம் மரணத்தை யார தழுவிக்கொள்வதற்கு அவனை அச்சப்படுத்துகின்றன, மரணத்தின் மீது ஒரு வெறுப்பை போடுகின்றன. இதுதான் உங்களது அழிவுக்கு முக்கியமான காரணம் என்று சொன்னார். அன்பார்ந்த சகோதரர்கள், இன்று நாம் எங்களது வீழ்ச்சிக்கு இஸ்லாமிய உலகின் அழிவுக்கு காரணம் என்ன என்பதனை இந்த பொன்மொழியில் இருந்து மிகவும் தெளிவாக விளங்கிக் கொள்ளும். அல்லாஹ்வும் இதனை அழகாக சொல்லிவிட்டான், கடலிலும் கரையிலும் ஏற்படுகின்ற இந்த பிரச்சனைகள், மனிதர்களே நீங்கள் சம்பாதித்துக் கொண்ட உங்களது வினைகளினால் தான் ஏற்படுகின்றன. ஆம், எங்களது அழிவில் தான் முக்கியமான சூத்திரதாரிகள் என்பதனை மறந்துவிடக்கூடாது. எங்களது இந்த ஒரு முஸ்லிமிடம் இருக்கக்கூடாத இந்த மைனஸ் பொய், இந்த பொய். அதாவது ஒரு முஸ்லிம் தனது கடைசி கோல், அவனது உண்மையான இலக்கு, அதனை ஒரு முஸ்லிம் தனது உண்மையான இலக்கிலிருந்து அவனை திருப்பிவிட வேண்டும், அதுதான் இஸ்லாமிய உலகின் அழிவிற்கான ஒரே வழி என்பதனை இஸ்லாத்தை அழிக்க துடிக்கின்ற இஸ்லாத்தின் எதிரிகள் மிகவும் அழகாக விளங்கி வைத்திருக்கின்றார்கள். நாங்கள் இதனை இஸ்லாம் தோன்றிய காலத்திலிருந்து பார்த்துக் கொண்டு வரலாம், வந்தால் எங்களுக்கு அதிகமான விஷயங்கள் புறக்கு, உண்மைகள் தெளிவாக. அன்பில் இஸ்லாமிய சகோதரர், இஸ்லாம் உலகத்திற்கு அதிக அறிமுகமான அந்த காலம் எங்களுக்கு தெரியும். எப்படியான காலம்? பல பயான்களிலே கேட்டிருக்கின்றோம், நபிகளா நாங்கள் வெறுமனே இஸ்லாத்தை, இது ஒரு முக்கியமான விஷயம், வெறுமனே இஸ்லாத்தை, இஸ்லாமிய வரலாற்றை, இஸ்லாத்திலே அல் குர்ஆனிலே சொல்லப்படுகின்ற உலகிலே ஆட்டம் போட்ட அரக்கர்களின் வரலாறுகளை, கதைகளை வெறும் ஒரு காவியமாகவும் கதையாகவும் தான் படிக்கின்றோம். அதன் படிப்பினைகள் என்ன? அது எங்களுக்கு சொல்லுகின்ற மெசேஜ், செய்தி என்ன என்பது பற்றியெல்லாம் சிந்திப்பது, இது ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. நாங்கள் இன்று ஏற்பட்டிருக்கின்ற எங்களது பிரச்சனைக்கான தீர்வாக சிந்தியுங்கள், ஒவ்வொரு விடயத்தையும் அப்படி நோக்குங்கள், அப்பொழுதுதான் எங்களது பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் பிறக்கும். கதையாக சம்பவமாக நீங்கள் கேட்க வேண்டும். சம்பவம் சொல்லுகின்ற காலங்கள் எல்லாம் போய்விட்டது. எங்களுக்கு தெரியும் இஸ்லாம் அறிமுகமான அந்த காலம், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாடிய ஒரு போராட்டத்திற்கு மத்தியில் ஒரு சமூகத்தை பெற்றெடுக்கின்றார்கள். இஸ்லாம் வருவதற்கு முன்பு அவர்கள் எதற்கும் தகுதியற்ற நாடியற்ற ஒரு சமூகம், எல்லா துறைகளிலும், கல்வி, பொருளாதாரம், அரசியல். ஏன் சிறந்த ஒரு மனித, ஒரு மனித சமூகத்திற்கே உருவான மனித நாகரிகத்திற்கு அற்பாற்பட்ட ஒரு மிலேச்சத்தனமான மிருகத்தனமான சமூகமாகத்தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இஸ்லாம் என்ன செய்கிறது? இஸ்லாம் அவர்களை மனிதர்களாக ஆக்கியது. இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுவது இதுதான், நீ முஸ்லிம் ஆகுவதற்கு முன்பு மனிதனாக இரு. இஸ்லாம் என்றாலே மனிதம்தான், மனிதநேயம்தான், அதுதான் இஸ்லாம். நாம் இஸ்லாம் என்ற பெயரால் மனிதத்தை, மனித நேயத்தை கொன்று குவித்துக் கொண்டிருக்கின்றோம். அங்கிருந்துதான் பிரச்சனை. ஆம், இஸ்லாம் தோன்றி அவர்களை மனிதர்களாக மாற்றியது, புனிதர்களாக மாறினார்கள். என்று அவர்கள் மனிதர்களாக மாறினார்களோ, இஸ்லாத்தை ஆற தழுவி இஸ்லாத்தை தனது தனித்துவமாகவும், தனது தனித்துவமான கொள்கையாகவும், தனது அடையாளமாகவும், தனது ஒட்டுமொத்த வாழ்க்கையாகவும் ஆக்கி வாழ ஆரம்பித்தார்களோ, அல்லாஹ் அவர்களை இந்த பூமியிலே ஒளிருகின்ற ஒரு சமூகமாக, ஏன் அவர்கள் அவர்களை ஒதுக்கி ஓரங்கட்டிய வல்லரசுகளெல்லாம் அவர்களை பார்த்து வியக்கின்ற ஒரு உன்னத சமூகமாக மாறினார்கள். ஏன்? இதுதான் விஷயம். இஸ்லாத்தை வெறுமனே பெயரளவிலே ஏற்றுக்கொள்ளவில்லை, இஸ்லாத்தை தனது வாழ்க்கையாக ஆக்கிக் கொண்டார். இஸ்லாம் அது ஒரு கம்ப்ளீட் வே ஆஃப் லைஃப். இஸ்லாம் என்பது வெறும் ஒரு லேபல், ஒரு வெறும் ஒரு அடையாளம் அல்ல, அது ஒரு பூரணமான வாழ்க்கை திட்டம். அதை அவர்கள் நிலைநாட்டினார்கள். நீங்கள் ஹயாத்து சஹாபாவை, ஹதீதுகளை பார்த்தால் விளங்கும். சம்பவங்கள் சொல்ல தேவையில்லை, உங்கள் எல்லோருக்கும் தெரியும். நான் இங்கே சம்பவம் சொல்ல விரும்புகிறேன். செக்ட் இதன் யதார்த்தம் என்ன? அந்த சம்பவங்கள் எங்களுக்கு சொல்லுகின்ற மெசேஜ் என்ன என்பதை தான் சொல்ல வருகிறேன். அவர்களது இஸ்லாத்தை தனது வாழ்வியல் தத்துவமாக வாழ்வாக ஆக்கிக்கொண்டதன் பின்பு அவர்களது வியாபார, குடும்ப, சமூக, அரசியல் சார்ந்த எல்லா விளையாட்டு சார்ந்த, கல்வி சார்ந்த ஒவ்வொரு துறையையும் நீங்கள் சென்று பாருங்கள். எங்கும் செல்ல தேவையில்லை. நீங்கள் புகாரியை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த புகாரி, சஹீஹுல் புகாரி என்கின்ற ஹதீஸ் கிரந்தம் தமிழ் மொழியாக்கத்திலே அழகாக வந்திருக்கிறது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அழகாக ஒவ்வொரு பாபாக, ஒவ்வொரு பாடமாக தலைப்பிட்டு அழகாக சொல்லுகின்றார் ஹதீஸ்களை. அதாவது இஸ்லாம் ஒரு பூரணமான வாழ்க்கை திட்டம் என்பதற்கு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையுடன் பின்னி பிணைந்திருக்கின்ற ஒவ்வொரு அம்சங்களிலும் எப்படி வழிகாட்டினார்கள் என்பதனை அழகாக ஒவ்வொரு பாடமாக தொகுத்து தந்திருக்கின்றார்கள். வாசித்து பாருங்கள். எச்சு துப்புவது, எச்சு துப்புவது, புசா. ஒரு முஸ்லிம் எவ்வாறு எச்சு துப்ப வேண்டும் என்பதனை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். அதனை முஹத்தீஸ்கள் எவ்வாறு எச்சு துப்புவது என்று ஒரு தலைப்பு போட்டு அந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கின்றார். ஒரு முறை ஒரு சஹாபி சொன்னார், எங்களது தலைவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுநீர் கழித்து விட்டு எவ்வாறு சுத்தம் செய்ய வேண்டும் என்பது பற்றி சொல்லித் தந்திருக்கின்றார்கள் என்று சொன்ன பொழுது அங்கிருந்த ஒரு யூதன் கேட்டார், உங்களது நபி அதையுமா சொல்லித் தந்திருக்கின்றார் என்று ஆச்சரியப்படுத்த. அன்பார்ந்த சகோதரர்கள், எச்சு துப்புவதிலிருந்து ஆட்சி செய்வது வரைக்கும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். ஒரு முஃமின் அவனது வாழ்வின் ஒவ்வொரு செயலிலும் உண்மையான மனிதத்தை, மனிதனுக்கே உரிய அழகிய நாகரிகத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற உயரிய விழுமியங்களை கற்றுக் கொடுத்தார்கள். இதனால் தான் வெற்றிகள் அவர்களுக்கு கைகூடியது. வெற்றி வாகை சூடினார்கள். வெற்றி என்றால் நிகரே இல்லை. இன்றும் எந்த ஒரு மனிதனையாக சாதாரணமான மனித சிந்தனைகளால் கற்பனை செய்து கொள்ள முடியாத அற்புதமான வெற்றிகள் எங்கும் செல்ல தேவையில்லை. பத்ர், பத்ர், பத்ர் போர்க்களத்தை கொஞ்சம் பாருங்கள். இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் அந்த வெற்றி, பத்ருடைய வெற்றி கிடைத்தது. உலகத்திலே ஏகாதிபத்தியத்திற்கும் அநியாயத்திற்கும் பாத்திலுக்கும் ஹக்குக்கும் இடையிலே உள்ள வேறுபாட்டை உரக்கச் சொன்ன தினம் பத்ருடைய தினம். ஆம், அந்த பத்ரின் வெற்றியை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். சம்பவமாக பார்க்க வேண்டாம். அந்த வெற்றியை சகித்துக் கொள்ள முடியாத யூதர்கள், ஓரியன்டலிஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய முஸ்தஷ்ரிகீன்கள் என்ன தெரியுமா சொல்லுகின்றார்கள், அது ஒரு கொள்ளை, தாங்க முடியாது அவர்களுக்கு அந்த வெற்றியை. அற்புதமான வெற்றி. எத்தனை சகாபாக்கள்? வெறும் 313 சகாபாக்கள். மிகவும் சொற்பமான தொகையுடைய ஒரு என்ன ஆயுதம் இருந்தது? எந்த ஒரு ஆயுதமும் இல்லை. நிராயுத பாணிகள். ஏன்? அகதி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அகதியாக மதீனாவிலே இருந்தார்கள். இருக்க இடமில்லை. அன்பார்ந்த சகோதரர்களே,
அவர்களிடம் இருந்தது ஒன்றுதான், இஸ்லாம். நாங்கள் இன்று ஆறு தழுவி இருக்கின்ற இஸ்லாத்தை தான் அவர்களும் தழுவி இருந்தார்கள். ஆனால் என்ன வேறுபாடு? அவர்களது வாழ்வின் வாழ்க்கை நெறியாக இருந்தது, இஸ்லாம் அவர்களது வாழ்க்கையாக இருந்தது. ஆனால் இஸ்லாம் எங்களிடையே வெறும் பேராக இருக்கிறது. நாங்கள் இஸ்லாத்தை வெறுமனே பள்ளி வாசல்களுக்குள் மட்டும்தான் இஸ்லாத்தை பற்றி சிந்திக்கின்றது. இஸ்லாத்தை ஒரு சில சடங்கு சம்பிரதாயங்களுடன் மட்டும் மட்டுப்படுத்தித்தான் இஸ்லாத்தை சிந்திக்கின்றது. இஸ்லாத்தை ஜனாதா மையத்து வீடுகளில் தான் சிந்திக்கின்றோம், திருமண வீடுகளில் இஸ்லாத்தை பற்றி சிந்திப்பதில்லை. ஆம், இதுதான் வேறுபாடு. இஸ்லாம் அது ஒரு பூரண வாழ்க்கை திட்டம். ஒரு முஃமினுடைய ஒவ்வொரு அசைவும் இஸ்லாத்தின் தனித்துவத்தை சொல்ல வேண்டும். அதை அவர்களது வாழ்க்கை சொல்லியது. அதனால் தான் அந்த வெற்றி. எப்படி அந்த வெற்றி? அதை மட்டும் சொல்லுகின்றேன், சம்பவம் சொல்லவில்லை. நான் ஒரு ஒரு விடயத்தை மட்டும் நான் சொல்லுகிறேன். பத்ர் யுத்தம், அல் பத்ருல் குப்ரா, ரமலானுடைய 17வது நாள் நடைபெற்ற பத்ர் யுத்தம். அதிலே யுத்தத்திற்கு போக வேண்டும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரது தோழர்களுடன் அங்கிருந்த மதினாவிலே இருந்த மக்கா முஹாஜிரீன்களுடனும் அன்சாரிகளுடனும் ஒரு ஆலோசனை செய்கின்றனர். பாருங்கள், அவர்களது ஈமான், அந்த சஹாபாக்கள் அவர்களது ஈமான், அவர்களது இஸ்லாம் எப்படி இருந்தது என்று பாருங்கள். அதற்காக சொல்லுங்கள், ஒரு ஆலோசனை செய்கின்றனர் யுத்தத்திற்கு போவதற்கு முன்பு. ஏனென்றால் யுத்தத்திற்கு சென்று போராடுகின்ற அளவு வெளிப்படையான எந்த ஒரு தயார் நிலையும் இல்லை, ஆயுதம் இல்லை, ஆட்பலம் இல்லை, எதுவும் இல்லை. நோன்பு மாதம் நோன்பு நோற்றிருக்கின்றார்கள். கேட்கின்ற மக்காவில் இருந்து சென்ற சஹாபாக்கள் ரொம்பவும் உறுதியாக இருந்தார்கள். அபூபக்கர் சித்தீக், சையதுனா உமர் பின் கத்தாப், சையதுனா மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள் அவர்களது முடிவுகளை மக்கா முஹாஜிரீன்களின் சார்பிலே உறுதியாக சொல்லிவிட்டார்கள். யுத்தம் செய்வோம், நாம் எங்களது பலத்தையோ பவரையோ நம்பி யுத்தம் செய்யவில்லை, அல்லாஹ்வை நம்பி வாழ்பவர்கள். எங்களது ஒரே ஆயுதம் இஸ்லாம், ஈமான். இப்பொழுது நபிகளால் அன்சாரிகளுடைய நிலைப்பாட்டை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக திரும்ப திரும்ப கேட்கின்றார், உங்களது அபிப்பிராயம் என்ன, உங்களது அபிப்பிராயம் என்ன. அப்பொழுது அங்கிருந்த இதனை புரிந்து கொண்ட அன்சாரி ஹவுஸ் கோத்திரத்தாரின் தலைவர் சாது பின் மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நபிகளார் அன்சாரிகளாகிய எங்களைத்தான் நாடுகின்றார் என்பதை விளங்கிக் கொண்டு அவர் பேச ஆரம்பித்துள்ளார். அதாவது அன்சாரிகள், இது நெடிய சம்பவம், ஆரம்பத்திலிருந்து சொன்னால் தான் சரி புரியும். நான் சுருக்கமாக அதை முடித்துள்ளேன், நேரம் போதாது. அவர் சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் எதுவுமே யோசிக்க வேண்டாம். அழகாக சில வார்த்தைகளை சொன்னார். அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் விரும்பிய திசையை நோக்கி செல்லுங்கள். சில் எங்களில் நீங்கள் விரும்புகின்றவர்களை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். நீங்கள் விரும்புபவர்களை விட்டுவிட்டு செல்லுங்கள். எங்களது பொருளாதாரத்திலே, எங்களது சொத்து செல்வங்களிலே நீங்கள் விரும்புவதை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். ஏனென்றால் எங்களது எல்லாமே இஸ்லாத்திற்காகத்தான். நாங்கள் எங்களது வாழ்வு, எங்களது ஒவ்வொரு மூச்சும் இஸ்லாத்திற்காக. எங்களது தாகத், மறுமை, அல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருப்தி,
எங்களது பொருளாதாரத்திலே நீங்கள் விரும்பியதை விட்டு செல்லுங்கள். சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் எங்களது செல்வங்களிலிருந்து விட்டு சென்றதை விட எடுத்து சென்றதுதான் எங்களுக்கு மிகவும் விருப்பமானது. கடைசியாக சொன்னார், அதாவது பாருங்கள் பாருங்கள், அவரது வார்த்தையை, அவரது ஈமானை, அவரது ஈமானுடைய உறுதியை பாருங்கள். சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் இஸ்லாத்தை உளமாற நம்பி இருக்கின்றோம், இஸ்லாத்தை எங்களது வாழ்வாக நாங்கள் ஏற்றிருக்கின்றோம். அவர் சொல்லுகின்றார், அல்லாஹ்வின் தூதரே, இந்த கடலை காட்டி இந்த கடலிலே நீங்கள் குளிங்கள், இந்த கடலிலே நீங்கள் மூழ்குங்கள் என்று சொன்னாலும் நாங்களும் உங்களை தொடர்ந்து பின்தொடர்ந்து மூழ்கிவிடுவோம், எதுவும் யோசிக்க மாட்டோம் என்று சொன்னார். கடலிலே இறங்குங்கள் என்றால் நாங்கள் இறங்க தயாராக இருக்கின்றோம். ஏனென்றால் நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர், உண்மையான ஹக்கான இஸ்லாத்தை கொண்டு வந்த நபி என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். இதன் பின்பு உடனே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்திற்கு போவதற்கான முடிவை எடுத்துவிட்டார். நான் சொல்ல வந்த விடயம் இதுதான். அதாவது பாருங்கள், வெற்றி, இந்த உண்மையான உறுதியான நிலைப்பாட்டிற்கு அல்லாஹ் கொடுக்கின்ற வெற்றி என்ன தெரியுமா? எதிரிகள் எத்தனை ஆயிரம் பேர், எப்படியான ஆயுதங்கள், ரொம்பவும் பலமாக பவராக வந்தார்கள். ஆனால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், நாங்கள் எங்களது மலக்குமார்களை சாரி சாரியாக இறக்கினோம் போர்க்களத்திற்கு. ஒரு சஹாபி சொல்லுகின்றான், அல்லாஹ்வின் தூதரே, அதாவது ஒரு சஹாபி சொல்லுகின்றார், யுத்த களத்திலே எதிரி எனக்கு முன்னால் தோன்றுகின்ற பொழுது அவனது கழுத்தை வெட்டுவதற்கு நான் வாளை ஓங்குவேன், ஆனால் அவனது கழுத்து வெட்டுப்பட்டு விழுகின்ற காட்சியை காண்பேன். இந்த வெற்றியை, அதாவது இந்த சமூகத்தினருக்கு அல்லாஹ் மலக்குமார்களை போர்க்களத்திற்கு இறக்கி எதிரிகளுடன் போராட வைத்து வெற்றியை கொடுத்தான் என்பதனை சாதாரணமாக வெறுமனே இந்த பகுத்தறிவால் எல்லாவற்றையும் சிந்தித்து மட்டுப்படுத்த நினைக்கின்றவர்களால் முடியாது. நாங்கள் முஃமின்கள், முஸ்லிம்கள், ஈமான் கொண்டவர்கள் என்பதை நான் நம்புகின்றோம். ஆம், இதிலிருந்து அல்லாஹ் எங்களுக்கு சொல்லுகின்ற மெசேஜ், செய்தி என்ன தெரியுமா? நீங்கள் இஸ்லாத்தை உங்களது வாழ்க்கை நெறியாக, உங்களது வாழ்க்கை முறையாக எடுத்து நடக்கின்ற பொழுது என் மீது உங்களது முழு நம்பிக்கை என் மீதே வைக்கின்ற பொழுது, என்னையே நோக்கி நீங்கள் திரும்புகின்ற பொழுது உங்களது கஷ்டம், துன்பம், சிக்கல் அனைத்து நிலைமைகளிலும் என்னை நீங்கள் அழைக்கின்ற பொழுது எனது வெற்றிகள், நான் கொடுப்பிகள், நான் செய்கின்ற உதவிகள் உலகத்திலே பகுத்தறிவு, எந்த ஒரு பகுத்தறிவாலும் மட்டுப்படுத்த முடியாத அற்புதமான வெற்றிகளைத்தான் நாங்கள் கொடுப்போம், அதற்கு எங்களால் முடியும் என்றுதான் அல்லாஹ் எமக்கு சொல்லித் தருகின்றான். நாங்கள் என்ன சொல்லுகின்றோம்? எங்களிடம் எதுவுமே இல்லை, எந்த பலமும் இல்லை, வசதி இல்லை, ஒரே ஆர்ப்பரிக்கின்றோம். வறுமையில் உள்ளவர்கள் வறுமையை சொல்லி சொல்லி சொல்லியே அவர்களது காலங்களை கழிக்கின்றார்கள். படித்தவர்களும் பதவியில் உள்ளவர்களும் அவர்களது படிப்பையும் பதவியையும் பேசி பேசியே காலங்கடத்துகின்றார்கள். அதிகார வர்க்கத்தினர் அதிகாரத்தின் மூலமாக எதை சாதிக்கலாம் என்பதை பற்றியே யோசிக்கின்றார்கள். ஆனால்
யாரும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி அல்லாஹ்வை அழைப்பது கிடையாது. ஒன்றுக்கும் வழி இல்லை என்றால், சுனாமி போன்று ஏதாவது ஒன்று வந்தால் அப்பொழுதுதான் அல்லாஹ் என்று கொஞ்சம் பள்ளிவாசல். இதுதான் எங்களது பிரச்சனை. இதனால்தான் அல்லாஹ்வுடைய உதவிகளை நேரடியாக கண்டுகொள்ள முடியாத நிலை எனது ஆரம்பமான கேள்வி. அதாவது எங்களது வீழ்ச்சிக்கான காரணம் என்ன என்ற அந்த கேள்விக்கான பதில், ஏன் அல்லாஹ்வுடைய உதவிகளை நாங்கள் பெற்றுக் கொள்வதில்லை? ஆம், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள், சஹாபாக்கள் கடைசிவர் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சூழலிலே இப்படித்தான் பயிற்றுவிக்கப்பட்டார். நபிகளாருடைய தர்பியா என்கின்ற அந்த பயிற்சி முறை அவர்களை இவ்வாறுதான் வளர்த்தெடுத்தது. காற்று கொஞ்சம் வேகமாக வீச ஆரம்பித்தாலும் உடனே பள்ளிவாசலுக்கு சென்று விடுவார்கள். அல்லாஹ்வை தொழுதும். ஏன், எங்களுக்கு முன்பு வாழ்ந்த சமூகம் ஆடு சமூக கூட்டத்தினர் அழிக்கப்பட்டது போன்று அல்லாஹ்வுடைய வேதனை சோதனை வந்துவிட்டதோ என்ற பயம். அல்லாஹ்வை நோக்கி திரும்பி விடுவார்கள். மின்வெட்டினால் இடியிடித்தால் நாங்கள் என்ன செய்கிறோம்? ஒரு நோய் வந்துவிட்டால் இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்லித் தருகிறது? நோய் வந்தால் நாங்கள் என்ன செய்கின்றோம்? நாங்கள் முதல் சிந்திப்பது எந்த கன்சல்டன்ட், எந்த டாக்டர் தான் போவதென்ற அல்லாவிடம் ஒரு இரண்டு ரக்காத்து தொழுது கேட்டிருக்கின்றோமா, ரப்பே எனது நோயை குணப்படுத்துவாயாக, அதன் பின்பு ஒரு 10 ரூபாய் சதக்கா செய்திருக்கின்றோமா? இஸ்லாம் சொல்லித்தருகின்றது வழிமுறையை நாங்கள் செய்யவில்லை. அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய உதவி எப்படி வரும்? வறுமை கஷ்டம் அல்லாஹ் தந்திருக்கின்றான். ஆம், நாம் எமது பிரச்சனைகளை எமது கஷ்டங்களை அல்லாஹ்விடம் சொல்லி அழுதிருக்கின்றோமா? வறுமைக்கான நிவாரணி, வறுமையிலிருந்து விடுபடுவதற்கு இஸ்லாம் சொல்லுகின்ற வழி என்ன? நீ சுபஹ் தொழுகையை முதல் தொழு. சுபஹ் தொழுகையை தொழுதுவிட்டு உனது வியாபாரத்திற்கு, உனது தொழில் துறவு தளங்களுக்கு நீ செல். அல்லாஹ் வரக்கத்து செய்வான். தொழுகின்றாயா சுபஹ்? இல்லை, வறுமை 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 என்று அங்கலாய்க்கின்றாய். புகா தொழுகின்ற மனிதனுக்கு அல்லாஹ் அவனது ரிசுக்கிலே வரக்கத்து செய்கின்றான். துஹா என்ற ஒரு கொள்கையை கேள்விப்பட்டிருக்கின்றோமா? சூரத்துல் வாக்கியா ஓதப்படுகின்ற வீடுகள் செல்வத்தால் ஜொலிக்கின்றன, ஓதியிருக்கின்றோமா? எங்களது குழந்தைகளுக்காவது சொல்லி இருக்கின்றோமா? என்ன செய்கின்றோம்? எங்களது பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை நாங்கள் எங்களது சிந்தனைகளை பயன்படுத்தி இந்த சடவாத உலக சக்திகளுக்குள்ளேயே சிந்தித்து தீர்க்க பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்லுகின்றான், நான் உனக்கு பக்கத்திலே இருக்கின்றேன். என்னையால? அன்பார்ந்த சகோதரர், ஆம், இன்று இஸ்லாமிய உலகை பீடித்திருக்கின்ற இந்த நோய், த மெட்டீரியலைஸ், அதாவது ஒரு சடவாத சிந்தனை இஸ்லாமியர்களுடைய உள்ளங்களிலே ஏற்படுத்தித்தான் முஸ்லிம்களை அல்லாஹ்வை விட்டு தூரமாக்கினார்கள். எங்களுக்கு இந்த நிலை ஏன் வந்திருக்கின்றது என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. சஹாபாக்கள் கடைசி வரை அப்படியே இருந்தார்கள். நபிகளார் இந்த உலகை விட்டு பிரிகின்றவரை அப்படியே இருந்தார்கள். அதனால் தான் வெற்றிகள் எல்லாம் வந்து குவிந்தது. சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே ஒரு சில காலம் இருந்தது, ஒரு சில நாட்கள், ஒரு சில காலம் ஜகாத் பெறுவதற்கு தகுதியானவர்கள் இல்லை. சதக்கா பொருட்கள் வந்தால் அதனை யாருக்கு கொடுப்பது என்ற பிரச்சனை. அவ்வளவு வசதியான வாழ்க்கை. அல்லாஹ் அவர்களது பலமான பவரான ஈமானுக்கு அள்ளி கொடுத்தான். இந்த உலகமே அவர்களது பாதங்களை முத்தமிட்டது. பெரும்பெரும் வல்லரசுகள் எல்லாம் நடுங்கியது. ஹலீபா உமர் இப்னுல் கத்தாபுடைய வாழ்க்கை எப்படி கழிந்தது? வல்லரச தூதுவர்கள் வருகின்றார்கள் சந்திப்பதற்கு. ஹலீபாவை வெறும் ஒரு மரநிழலிலே படுத்து கிடக்கின்றார். ஈச்ச மரத்தின் ஓலையின் அடையாளங்கள் அவர்களது முதுகிலே அங்கே கோடிட்டிருக்கின்றது. பைத்துல் மக்தஸை வெற்றி கொண்டு அந்த கீயை திறப்பை எடுப்பதற்காக செல்லுகின்ற பொழுது எப்படி சென்றார்? தனது சேவகனும் அவரும் மாறி மாறி ஒட்டகத்திலே சவாரி செய்வதை செய்வதாக ஒப்பந்தம் செய்து சென்றார்கள். பைத்துல் மக்தஸ் நெருங்குகின்ற பொழுது சேவகன் ஒட்டகத்தில் ஏறியும் அமீருல் முமினின் ஜனாதிபதி நடந்தும் செல்ல வேண்டிய நிலை. சேவகன் மறுத்தார். அமீருல் முமினின் அவர்களே, நீங்கள் ஏறுங்கள், உங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள், நான் நடந்து வருகின்றேன். சொன்னார், இல்லை, இது உனது தேள், நீதான் பயணிக்க வேண்டும், நான் நடந்து வருகின்றேன். வாக்கு வாய்மை உண்மை நம்பிக்கை இவைகள்தான் இஸ்லாமியர்களின் அடையாளங்கள். இன்று முஸ்லிம்கள் என்றால் மாற்று மதத்தவர்கள் பயப்படுகின்றார்கள். முஸ்லிம்களுடன் வியாபாரம் செய்ய முடியாது என்று சொல்லுகின்றார்கள். பொய் மோசடி பட்டி எல்லா விதமான மோசமான பண்புகளும் முஸ்லிம்களிடம்தான் வந்துவிட்டது. இவைகளை முஸ்லிம்கள் உண்மையாக வருந்தி எடுக்கவும் இல்லை. வரலாறை பார்க்கின்ற பொழுது அதைத்தான் நான் இங்கே சொல்ல வருகின்றேன். எனது விஷயம் இதுதான். போய் அதாவது முஸ்லிம்கள் திட்டமிடப்பட்டு அவர்களது அந்த ஸ்பிரிச்சுவல் பவர், அவர்களது ஈமானிய அந்த பதத்தை கலட்டி எடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது முஸ்லிம்களுடைய அந்த ஈமானிய சக்தி திட்டமிட்டு கலட்டி எடுக்கப்பட்டு சடவாத இந்த உலகாதாய நம்பிக்கைகளின் பக்கம் திணிக்கப்பட்டிருக்கின்றது. இதைத்தான் எந்த சக்தி செய்தது? எங்கிருந்து இந்த முஸ்லிம்களின் வீழ்ச்சி ஆரம்பமானது என்பதை பார்க்கிறோம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகை விட்டு பிரிந்து அதன் பின்பு செய்தனா உமர் செய்தனா அபூபக்கர் சித்தீக் இரண்டு வருட கால ஆட்சி, அதன் பின்பு செய்தனா உமர் பின் கத்தாப் அவருடைய ஆட்சியிலே மிக பெரும் வெற்றிகள். சஹாபாக்கள் ஒரே தலைமைத்துவம், ஒரே வழிகாட்டல், அழகான ஒரு கட்டமைப்பிலே நபிகளாருடைய நபிகளார் என்ன சூழலிலே வளர்ந்தார்களோ அதே சூழலிலே அதே பாதையிலே பயணிக்கின்ற ஒரு நிலை இருந்தது. இஸ்லாம் வெற்றி கொள்ள இஸ்லாம் ஐரோப்பா வரை சென்றுவிட்டது. பெரும் பெரும் சாம்ராஜ்யங்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டுவிட்டது. சைதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வருகின்றார்கள். இப்பொழுது யோசிக்கின்றார்கள், இஸ்லாத்தின் விரோத சக்திகள், இஸ்லாத்தை அழிக்க நினைக்க துடிக்கின்ற ஏகாதிபத்திய ராஜாக்கள் எப்படி இஸ்லாத்தை அழிக்கலாம்? அவர்கள் பயன்படுத்தியது இந்த ஆயுதத்தை தான். அதாவது முஸ்லிம்களுடைய ஈமானிலே பலகீனத்தை ஏற்படுத்த வேண்டும். முஸ்லிம்களை இந்த உலகாதாய சிந்தனைகளின் பக்கம், உலகாதாய அந்த கருவை நோக்கி திருப்பவர் என்பதை அவர்கள் கருத்தில் கொண்டு செயற்பட ஆரம்பித்தார்கள். என்ன நடந்தது? சையிதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சியில் நடுப்பகுதியில் சையிதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய
ஆட்சியிலே தோன்றிய குழப்பம் இன்று வரை முடிவுறாததாகத்தான் இருக்கிறது. என்ன செய்தார்கள்?
பதவி மோகத்தை சஹாபாக்களுக்குள்ளே வளர்க்க ஆரம்பித்தார்கள். சஹாபாக்களை அவர்களது ஒற்றுமையை சீர்குலைத்து அவர்களுக்குள்ளே எப்படி சர்ச்சையை சண்டையை மூட்டிவிடலாம் என்று சிந்தித்தார்கள். நபிகளாருடைய காலத்திலும் செய்தார்கள், ஆனால் அது பலிக்கவில்லை. எங்களுக்கு தெரியும், நபிகளாருடைய காலத்திலே ஒரு முறை
அன்சார், அதாவது அவுஸ் ஹஸ்ரஜ் இரண்டு கோத்திரத்தினரும் ஒன்று சேர்ந்து இஸ்லாம் பலமாக ஜொலித்து அழகாக இருக்கின்றது. என்ன செய்கின்றார்கள்? இவர்களை பிரிக்க வேண்டும். யௌமு
புஆஸ் அன்றைய தினம், அதாவது அவுஸ் ஹஸ்ரஜ் கோத்திரத்தினருக்கு யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலங்களிலே உள்ள மனக்கசப்புகளை ஞாபகப்படுத்துகின்ற பாடல்களை பாடி இஸ்லாத்தை தழுவிய பின்பும் நபிகளாருடைய சூழலிலேயும் சஹாபாக்களை தடமாறச் செய்தார்கள். ஆனால் நபிகளார் வந்து நிலைமையை கட்டுப்படுத்தினார். நபிகளாருக்கு பிறகு குறிப்பாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த காலத்தில் யூதர்கள் செய்த அந்த சதி கடும் பலமாக பவரானதாக இருந்தது. சஹாபாக்கள் முகம் கொடுக்க முடியாமல் நிலை குலைந்தார்கள். எங்களுக்கு தெரியும், நீண்ட வரலாறு, வரலாறு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்துல்லாஹ் இப்னு சபா நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு யூதன், இவன் ஒரு இஸ்லாமியனாக தன்னை ஒரு முஸ்லிம் என்று பிரகடனப்படுத்திக் கொண்டு தன்னை முஸ்லிம் என காட்டிக்கொண்டு இஸ்லாத்திற்குள்ளே நுழைந்து இறைச்சினையை கிளற ஆரம்பித்தார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி நியாயமற்றது. அவர் அநியாய ஆட்சி புரிகின்றார், பக்க சார்பாக நடக்கின்றார் என்கின்ற புரளியினை எகிப்திலும் வேறு சில தேசங்களிலும் கிளறிவிட்டார். பிரைன் வாஷ் இன்று நடைபெறுகின்றது. இவைகளை எல்லாம் சும்மா சொல்லவில்லை, நுணுக்கமாக சிந்தித்துக் கொண்டு வாருங்கள். யூதர்களின் இந்த சதிமானம் காலத்தின் பரிணாம வளர்ச்சிக்கு ஏற்ப, இன்றைய உலகமயமாக்கலின் திட்டங்களுக்கு ஏற்ப அழகாக வடிவமைக்கப்பட்டு இன்றும் உலகத்திலே நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. அன்று அப்படியான ஒரு கதையை முட்டி சஹாபாக்களையே ஜனாதிபதிக்கு எதிராக கிளர்ந்தளச் செய்துவிட்டார். பெரும் பிரச்சினை, என்ன செய்வதென்று தெரியாத நிலை. ஜனாதிபதி சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் மிகவும் சொஃப்டான, மிகவும் நளினமான குணம் உள்ள ஒரு அழகிய சஹாபி, நபிகளாருடைய மருமகன், இஸ்லாமிய வெற்றிகளில், இஸ்லாத்தின் வெற்றிகளில் மிகப்பெரிய பங்களிப்பு செய்த ஒரு தரவந்தர். அவரது நிலையை பாருங்கள், என்ன செய்தார்கள் அந்த கொடியவர்கள்? அவரது வீட்டிலே வைத்து அவரை முற்றுகையிட்டு விட்டார்கள். அசைய முடியாது, ஒரு சொட்டு தண்ணீர் கூட கொடுக்கவில்லை. தண்ணீர் கொண்டு சென்ற நபிகளாருடைய மனைவிகளில் ஒருவரை அந்த கொடியவர்கள் அப்படியே உதைத்து விட்டார்கள். ரிவாயத்துகளிலே வந்திருக்கின்றது. எந்த அளவு என்று சொன்னால், எந்த அளவு பிரைன் வாஷ் பண்ணினார்கள் என்றால், எந்த அளவு சஹாபாக்களை சிந்தனை சலவை செய்தார்கள் என்றால், சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்வதற்காக உட்புகுந்தவர்களில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்தார்கள் என்று சில ரிவாயத்துகளிலே வந்திருக்கின்றது. உள்ளே சென்றார் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நிமிர்ந்து பார்த்தார். அப்துல்லா அபூபக்கருடைய மகன், எனது சோழரின் மகன் என்னை கொலை செய்ய வந்திருக்கின்றார். கொலை செய்வதற்கான அடியாட்களுடன் அவர்களுக்கு வழிகாட்டிக் கொண்டு உள்ளே வந்திருக்கின்றார். சொன்னார் ஒரு வார்த்தை. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை பார்த்து சொன்னார்கள், அப்துல்லாவே, உனது தந்தையை, உங்களது தகப்பனை நினைத்து பாருங்கள் என்று சொன்னதும் உடனே அவர் சென்று விட்டார். அந்த இடத்தை விட்டு அவர் அங்கே நிற்கவில்லை. ஆனால் வேறு சில ரிவாயத்துக்கள், இந்த ரிவாயத்து வாய்ப்பானது, அவர் செல்லவில்லை என்றும் வந்திருக்கிறது. நான் ஏன் இதனை சொல்லுகின்றேன் என்றால், அந்த அளவு சஹாபாக்களுடைய சிந்தனையை சலவை செய்தார். ஒரு ஆட்சியை மாற்றி அமைப்பதற்கு, ஒரு புரட்சியை, குழப்பத்தை ஏற்படுத்தி ஒரு சமூகத்தை சின்ன பின்னப்படுத்துவதற்கு தேவையான அத்தனை விடயங்களையும் அழகாக திட்டமிட்டு செய்தார். இலேசான விடயம் அல்ல. ஆம், புகுந்து ஒரு சொட்டு, அவர் கட்டிய கிணற்றில் இருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட அவருக்கு கொடுக்கவில்லை. தான் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகின்றோம் என்பதை சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளங்கியிருந்தார். அன்று இரவு கனவிலே காண்கின்றார், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், நபிகளார் இதனை பார்த்து சொல்லுகின்றார், உஸ்மான், நீ நோன்பு திறக்க எங்களை வந்து சேருவீர்கள் என்று சொல்லுகின்றார். விளங்கிவிட்டது, நாம் இன்று ஷஹீதாகிவிடுவோம் என்று. அடுத்த நாள் நோன்பாளியாக இருந்தார். எதிரிகள் அவரை கொலை செய்வதற்கு உட்புகுந்த பொழுது அல் குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தார். ஈவிரக்கமின்றி தடுக்க வந்த மனைவியரையும் வெட்டி தள்ளிவிட்டு அடித்துவிட்டு ஈரமில்லாமல் இரக்கமில்லாமல் கொலை செய்து விட்டு சென்றார்கள். அன்னாருடைய உடலில் இருந்து பாய்ந்த இரத்தத்தின் புலி அல் குர்ஆனை நினைத்தது. நான் என்ன சொல்லுகின்றேன் என்றால், இஸ்லாத்தை அழிக்க நினைக்க துடிக்கின்ற ஏகாதிபத்திய சக்திகள் அவர்களது வேட்டையை ஆரம்பித்த முதல் தருணம் அது. அல் ஃபித்னத்துல் குப்ரா என்று இஸ்லாமிய வரலாற்றிலே சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய ஃபித்னா அதுதான். அன்று ஆரம்பமான அவர்களது அந்த வேட்டை இன்னும் முடியவில்லை. கொன்று அழித்துவிட்டு சென்றால் இஸ்லாமிய ஆட்சியும் கிலாபாவும் எல்லாம் சின்ன பின்னமாகிவிட்டது. தொடர்ச்சியான பிரச்சினை. அதன் பின்புதானே உலகத்திலே எத்தனையோ வகையான கொள்கைகள், ஷியைசம், ஹவாரிஜிகள், எத்தனையோ குரூப்புகள் தோன்றினார்கள். ஆம், அவர்கள் அது இன்றும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் திட்டங்களில் முக்கியமான ஒரு திட்டம் தான் டிவைட் அண்ட் ரூல், பிரித்தாளுகின்ற கொள்கை. பிரித்து எங்களை உடைத்துவிடும். தெரியும், ஒன்றுபடக்கூடாது. முஸ்லிம்கள் குறிப்பாக உள்ளத்தான், இஸ்லாம் என்ற தனித்துவத்தான் ஒரு பொழுதும் ஒன்றுபட்டுவிடக் கூடாது என்பதில் அவர்கள் கவனமாக இருக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாற்றிலே அந்த யூதர்கள் செய்த சதி கருப்பு எழுத்துக்களால் எழுதப்பட்டிருக்கின்றது. அனைத்தையும் சிதைத்து விட்டார்கள். என்னதான் மிச்சம் வைத்தார், ஒன்றையும் விட்டுவிடவில்லை. அன்பார்ந்த சகோதரர்கள், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான் அவர்களை பற்றி, அழகாக சொல்லுகின்றான், அவர்கள் சபிக்கப்பட்டது போன்று எந்த ஒரு சமூகமும் சபிக்கப்படவில்லை. கூனு கிரதத்தன் காசி, பழிக்கப்பட்ட குரங்குகளாக மாறிவிடுங்கள் என்று அல்லாஹ் அவர்களை சொன்ன. அவ்வளவு மோசமான சமூகம். அவர்களுடைய பண்பாடுகளை பற்றி அல் குர்ஆன் சொல்லுகின்றது. வாக்குக்கு மோசடி செய்வது, வாக்குறுதியை மீறுவது, கடுமையான கஞ்சத்தனம், உலகத்தின் மீது கடுமையான ஆசை, சொத்து சேர்ப்பதில் கடுமையான வெறி. ஆம், இன்று அவைகளெல்லாம் அவர்களுக்கு கைகூடி இருக்கின்றது. இன்று உலகை ஆளுபவர்கள் யார்? அவர்கள்தானே. எங்கும் செல்ல தேவையில்லை. நாங்கள் யூஸ் பண்ணுகின்ற, நாங்கள் பாவிக்கின்ற எங்களது
ஐபோனில் இருந்து எங்களது குழந்தைக்கு கொடுக்கின்ற சேர்லக்வரை, எங்களது குழந்தைகள் விரும்பி சாப்பிடுகின்ற சொத்தக்வரை யார் தயாரிக்கின்றார்கள்? நான் சொல்லுவது பெஸ்ட் பிராண்ட், உலகத்திலே தரமான அழகான தரமான பிராண்டுகளை அறிமுகம் செய்பவர்கள் யூதர்கள். எங்கே இஸ்லாமியர்கள்? அன்பார்ந்த சகோதரர்களே, அவர்களை விட்டு நாங்கள் தவிர்ந்து வாழ முடியாத நிலை. யூதர்களின் புரொடக்ட்களை பாவிக்காமல் எங்களால் இருக்க முடியாது. அந்த நிலைக்கு நாங்கள் இன்று ஆகிவிட்டோம். ஏனென்றால் பெஸ்ட் ப்ராடக்ட் அது யூதர்களின் ப்ராடக்ட் தான். நாங்கள் தான் வைத்திருந்தோம் இதனையெல்லாம். உலகத்திலே மருத்துவம், விஞ்ஞானம், தொழில்நுட்பம், கல்வி, நாகரிகம் எல்லாத்தையும் அறிமுகம் செய்தவர்கள் நாங்கள். ஆனால் அவர்கள் எங்களிடமிருந்து களவாடி எங்களை அடிமையாக்கி விட்டார்கள். என்ன செய்திருக்கின்றார்கள்? ஈராக், ஈராக்கை பாருங்கள். ஈராக் அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாற்றிலே அதற்கு ஆயுள் 1000 வருடங்களுக்கு மேல். இன்று என்ன இருக்கின்றது ஈராக்கிலே? எங்களது பாரம்பரியம், எங்களது துறார், அதை அவர்களது கண்களை குத்திக் கொண்டே இருந்தது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் நாங்கள் கட்டியாண்ட பூமியை புகுந்து அழித்து நொறுக்கி எங்களது ஆட்சியை கலட்டி எங்களை அடிமைகளாக்கி அவர்கள் ஆளுகின்றார்கள். ஈராக் மட்டுமல்ல, அவர்களது கனவு ஒரு அகன்ற இஸ்ரேல், கிங்டம் ஆஃப் இஸ்ரேல். இதையெல்லாம் படித்து பாருங்கள். நாங்கள் இன்னும் இஸ்லாம் என்றால் முட்டி மோதிக்கொண்டிருக்கின்றோம். தக்பீர் இங்கே கட்டுவதா, இங்கே கட்டுவதா, நிழல் ஆட்டுவதா, ஆட்டாமல் விடுவதா, பெருநாள் தொழுகை மைதானத்திலா, தேசிய பிரயா, சர்வதேச பிரயா? இவர்கள் புடுங்குகின்றார்கள், பேசுகின்றார்கள் இதை பற்றி. ஆம், அவர்கள் திட்டமிட்டு எங்களை இவைகளை பேச வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? சந்திரனில் இருந்து கொண்டு செட்டலைட் மூலமாக இஸ்லாமியர்களின் பூமியினை இன்ச் பை இன்ச் அளவெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு இஞ்சாக அளவெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எப்படி இதனை ஆக்கிரமிப்பது, எப்படி இதனை அழிப்பது? நாங்கள் எங்களுக்குள்ளே தொப்பி போடுவதா இல்லையா என்று சண்டை பிடித்துக் கொண்டிருக்கின்றோம். இதுதான் எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம். அன்பார்ந்த சகோதரர்களே, இவைகள் அவர்கள் சும்மா செய்யவில்லை. அவர்கள் இன்று தொடுத்திருக்கின்ற போர்களில் மிக முக்கியமான ஒரு போர் அல் கஸ்புல் ஃபிக்ரி என்று சொல்லப்படக்கூடிய சிந்தனை போர், அறிவு சார்ந்த போர். அறிவுலகிற்கு ஒரு மிகப்பெரிய சவாலை விடுக்கிறார்கள். நாம் கொஞ்சம் வரலாற்றை பார்த்தால் விளங்கும். இந்த இஸ்ரேல், இஸ்ரேல் யூதர்களின் மொத்த எண்ணிக்கை என்ன? எங்களது நாட்டில் உள்ள சனத்தொகையையும் விட சொற்பமானவர்கள் தான். ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த யூதர்களின் எண்ணிக்கையும் 2 கோடிக்கு உள்தான். ஆனால் அமெரிக்காவின் ஆட்சியை கூட யூதர்கள் தான் தீர்மானிக்க வேண்டும், இஸ்ரேல் தான் தீர்மானிக்க வேண்டும். இச்சைக்கு 1948 ஆண்டுக்கு முன்பு இஸ்ரேல் என்ற ஒன்று இல்லை. அவர்களை பொறுப்பெடுப்பதற்கு, யூதர்களை பொறுப்பெடுப்பதற்கு எந்த நாடும் தயாரில்லை. எங்களது அரபுலக அரக்கர்கள் தான் அவர்களுக்கு இடம் கொடுத்தார்கள். அன்று 1948 ஆண்டு எகிப்தை ஆண்டு கொண்டிருந்த அன்றைய ஜனாதிபதி ஜமால் அப்துல் நாசர், இவர்தான் முக்கியமான சூத்திரதாரி. இஸ்ரேல் என்ற ஒரு ஒரு நாடு தனிப்படுவதற்கு, அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் இஸ்ரேலை
வெறுமனே இன்று பலத்தினோடு இருக்கின்ற அந்த இஸ்ரேலாக மட்டும் கற்பனை செய்ய வேண்டாம். அவர்கள் அது கிங்டம் ஆஃப் இஸ்ரேல், இஸ்ரேல் என்று சொல்லப்படுகின்ற அவர்களது அந்த அகன்ற இஸ்ரேலின் வரைபடத்தை அழகாக அவர்களது வெற்றளங்களிலே போட்டிருக்கின்றார்கள். அவர்களது அந்த அகன்ற இஸ்ரேல் மக்கா மதீனா உள்ளிட்ட ஒரு மிகப்பெரும் பகுதியை உள்ளடக்கி இருக்கின்றது. அதாவது மத்திய கிழக்கு நாடுகளில் பெரும்பான்மையான நாடுகள் அந்த அகன்ற இஸ்ரேலுக்குள்ளே இருக்கின்றது. அதனை அடையாமல் அவர்கள் ஓய்வு பெற மாட்டார்கள். இன்று அதனது அலைகள் எங்களுக்கு தெரிகின்றன. சிரியா பத்தி எரிகின்றது, அங்கே ஈராக் ஹிலாபத்தை நாங்கள் நிலைநாட்டி விட்டோம் என்ற ஒரு கூட்டம் ஈராக்கையும் சிரியாவையும் இணைத்து ஒரு ஒரு ஆட்சி நடத்தப் போவதாகவும் கதை. எல்லோரும் எல்லாம் அந்த அகன்ற இஸ்ரேலின் கனவுக்குள்ளே வருகின்ற விடயங்கள். விழிப்பாக இருங்கள் அன்பார்ந்த சகோதரர்களே. இவ்வாறு அவர்கள் ஒரு அழகான வரைபடத்தை போட்டு அவர்களது விஷனிலே மிகவும் தெளிவாக இருக்கின்றனர். அதிலே அவர்கள் மிகவும் அவர்கள் கொள்கைவாதிகள், எங்களை போன்று அல்ல. உங்களுக்கு தெரியுமா, யூதர்கள் அவர்கள் ஒரு பொழுதும் வேறு மதத்திற்கு செல்வதில்லை. கிறிஸ்தவர்கள் செல்வார்கள், யூதர்கள் செல்வது அறிவிலும் அறிவு. அதே போன்று வேறு யாரையும் அவர்கள் யூத மதத்திற்கு எடுப்பதில்லை, கலப்பு திருமணம் செய்வதில்லை. ஒரு யூதன் திருமணம் செய்தால் யூத பெண்ணைத்தான் திருமணம் செய்வான். கொள்கைவாதிகள் அவர்களது மந்திரம் என்ன தெரியுமா, இந்த உலகத்திலே நாங்கள் தான் அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமான சிருஷ்டிகள். நஹ்னு அபுனாஉல்லாஹி வ அஹிப்பாஉ, அல்லாஹ் சொல்றான் குர்ஆன், நாங்கள் அல்லாஹ்வுடைய குமரர்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள். மற்ற எல்லோரும் அவர்களுக்கு சேவகம் செய்ய வந்த அடிமைகள். அதை நிலைநாட்டுவதில் அவர்கள் குறியாக இருக்கின்றார்கள். இன்று அவர்கள் எங்களது இஸ்லாமிய உலகின் அரசியலை கைக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்றுதான் அவர்களது திட்டங்களை வகுத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு பக்கம் நான் சொன்னது போன்று அவர்கள் கொடுத்திருக்கின்ற மற்றொரு போர் தான் அல்-கஸ்வுல் ஃபிக்ரி என்று சொல்லப்படக்கூடிய சிந்தனை போராட்டம். தெரியுமா உங்களுக்கு, அவர்களுக்கு தெரியும். குறிப்பாக இந்த கீழைத்தைய நாடுகளிலே, அரபு இஸ்லாமிய நாடுகளிலே, அல்லது முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வாழுகின்ற நாடுகளிலும் யார் சிறந்த சிந்தனையாளர்கள், யார் த பிரில்லியன்ட் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி, அதாவது அதிகூடிய திறமைசாலிகள் யார் என்பதை அவர்கள் கவனித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். கவனித்து என்ன செய்கின்றார்கள், வாங்கிவிடுகின்றார்கள் விலைக்கு. ஆம், சொல்லுகின்றார்கள் ஐரோப்பாவின் வசந்தத்தை உங்களுக்கு தருகின்றோம். எந்த நாட்டிலே, ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் எந்த நாட்டில் நீங்கள் குடியேற வேண்டும், எங்கும் செல்ல தேவையில்லை. எகிப்து நாட்டை புறப்படமாக கொண்ட தாஹா ஹுசைன், இவரை யாரும் தெரியாமல் இருக்க முடியாது. ஏன், எல்லா அரபு கலாசாலைகளிலும் அவர் எழுதிய ஒரு புத்தகம் பாடவிதானமாக போடப்பட்டிருக்கின்றது. இவர் ஒரு ஓரியன்டலிஸ்ட். ஏன் ஓரியன்டலிஸ்ட் என்றால் அவர்கள் அதை ஏஜென்ட், அவர் மௌத்தாகிவிட்டார் சொல்ல வேண்டும், அதனால் தான் சொல்லுகின்றேன். ஏன் தெரியுமா, தாஹா ஹுசைன் இரண்டு கண்ணும் தெரியாதவர், ஆனால் ஒரு மிகப்பெரிய அரபு இலக்கிய மேதை, அரபு இலக்கியத்தில் ஒரு தூண், ஒரு புள்ளி, அசைக்க முடியாத ஒரு மிகப்பெரிய கட்டிக்கார். அதனால் தான் அரபு கலாசாலைகளிலே அவர் எழுதிய புத்தகத்தை அரபு இலக்கிய பாடத்திற்கு இன்றும் படிப்பிக்கின்றோம். அவர் யார் தெரியுமா? அவர் ஒரு முஸ்தஷிரிக். அவரே சொல்லி இருக்கின்றார், முஸ்தஷிரிக் என்றால் வெப்சைட்டுக்கு சென்று பாருங்கள், ஓரியன்டலிஸ்ட் ஒரு குரூப் இருக்கின்றார்கள். இந்த கீழத்தைய நாகரிகத்தை படித்த மேற்குலக சிந்தனையாளர்கள் வாங்கிவிட்டார்கள். அப்படி பலரை உங்களுக்கு தெரியுமா? இமாம் ஹசனுல் பன்னா, இஹ்வானுல் முஸ்லிமீன் என்ற ஒரு அழகான இஸ்லாமிய இயக்கத்தை நிலைநாட்டிய ஒரு மிகப்பெரிய மாமேதை, ஒரு மிகப்பெரிய மேதை. அவரது சகோதரர் ஜமாலுல் பன்னா என்று ஒருவர் இருக்கின்றார், மௌத்தாகிவிட்டார், சென்ற ஆண்டுதான் மௌத்தானார். மிகப்பெரிய சிந்தனையாளர், 20க்கும் மேற்பட்ட கிதாபுகள் எழுதி இருக்கின்றார் ஜமாலுல் பன்னா. ஆனால் அவர், அவரது சகோதரனான இமாம் ஹசனுல் பன்னா, இவருக்கு நேர் மாற்றம், அவர்களின் ஏஜெண்ட் வாங்கிவிட்டார்கள். எங்களது கருத்துக்களை சொல்லும், உனது அறிவு, உனது திறமை, உனது ஆற்றல் இதற்கு பயன்படுத்தப்பட வேண்டும். முஹம்மத் ஷஹூர், முஹம்மத் அர்கூன், ஆயிஷா அப்துல் ரஹ்மான் என்று இதன் தஸ்லீமா நஸ்ரி, இப்படி பலர், அமீனா, இப்படி பலர் இருக்கின்றார்கள். இவைகளெல்லாம் எங்களுக்கு தெரியாத உண்மைகள். நாங்கள் இவைகளை பற்றி எல்லாம் சிந்திப்பதில்லை. இஸ்லாத்தை அழித்து சின்னாபின்னப்படுத்தி முஸ்லிம்களை முட்டி மோதவிட்டு இஸ்லாத்தை அழித்து விடுவதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அனைத்தும் செய்கிறார். நீங்கள் வெப்சைட்டுக்கு சென்று, நான் எனக்கு ஒரு பைபிள் தேவை, அவர்களது ஒரு கிறிஸ்தவ, ஏதாவது ஒரு கிறிஸ்தவ வெப்தளத்திற்கு சென்று எனக்கு ஒரு பைபிள் தேவை என்று அடியுங்கள். உடனே அவர் அங்கே கேட்பார்கள், உங்களது விலாசத்தை சொல்லுங்கள். விலாசத்தை எழுதியவுடன் உங்களது வீட்டிற்கு பைபிள் வரும், போஸ்டிலே, அல்லது யூதர்களுடைய ஓல்ட் டெஸ்டமெண்ட் என்று சொல்லப்படக்கூடிய தௌரா அவர்கள் என்று எழுதி வைத்திருக்கின்றார்கள். அது தௌரா அல்ல, அதற்கு ஓல்ட் டெஸ்டமெண்ட் என்று சொல்லுவார். எழுதுங்கள் அப்படி, உங்களது வீட்டிற்கு வத்திக்கானில் இருந்து அதனை போஸ்டிலே அனுப்பி வைப்பார்கள். எப்படி வேலை செய்கின்றார்கள் தெரியுமா? இப்படி முனைப்புடன் விழிப்புடன் வேலை செய்தால்தான் அவர்கள் இன்று எங்களை ஆளுகின்றார்கள். நாங்கள் அடிமைகளாக முடங்கி கிடக்கின்றோம். எங்களிலே எத்தனை துறைசார் நிபுணர்கள் இருக்கின்றார்கள், எத்தனை சயின்டிஸ்ட் இருக்கின்றார்கள், இல்லை நோபல் பரிசு பெற்றவர்களுடைய பட்டியலை கொஞ்சம் பாருங்கள், யார் கூடுதலாக நோபல் பரிசு பெற்றிருக்கின்றார்கள்? எல்லாம் யூதர்கள், ஏதாவது எங்காவது ஒன்று இரண்டு முஸ்லிம்கள், அதுவும் அவர்களுக்கு சாதகமான அப்படி பேசுகின்ற முஸ்லிம்கள். உலகத்திலே வேர்ல்ட் டாப் 10 கம்பெனிஸ், உலகத்திலேயே தலை சிறந்த 10 கம்பெனிகள் யாருடையது என்று பாருங்கள். யாராவது ஒரு முஸ்லிமுக்கு அங்கே இருக்கின்றதா? இல்லை, இல்லை. ஆனால் இவைகள் எல்லாம் நாங்கள் தான் வைத்திருந்தோம். இப்னு சீனா மிகப்பெரிய சயின்டிஸ்ட், அவர் எழுதிய விஞ்ஞான துணுக்குகள், மருத்துவ கருத்து இன்றும் உலகை, மருத்துவ உலகை பிரமிக்க செய்திருக்கின்றது. ஃபாராபி, தத்துவ ஞானி இப்னு கல்தூன், மிகப்பெரிய சயின்டிஸ்ட், அவர்களோடு எல்லாம் முடிந்துவிட்டது. எத்தனை முஸ்லிம் விஞ்ஞானிகள் இருக்கின்றார்கள், மிகவும் சுற்பமானவர்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நான் சொன்னது போல் நாங்கள் இன்று வாழுகின்ற இந்த இக்கட்டான நிலை, எதனால் அந்த இக்கட்டான நிலை ஏற்பட்டது என்பதை சொல்லுங்கள். அந்த இக்கட்டான நிலையிலிருந்து விடுபடுவதற்கு, அந்த இக்கட்டான நிலையிலிருந்து எப்படி இஸ்லாமிய சமூகம் விடுபட்டது இஸ்லாம் வெற்றிகளை உலகத்துக்கு எப்படி கொண்டு வந்தது என்பதை சொல்லி நபிகளால் எப்படி அவர்களை வளர்த்தார்கள், அவர்களது நம்பிக்கையை அவர்களது சிந்தனையை முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடன் இணைத்து வளர்த்தார்கள். இதனால் அவர்கள் வெற்றியான சமூகமாக வாழ்ந்தார்கள். பிறகு இந்த வீழ்ச்சியை நாம் எப்படி பெற்றுக்கொண்டோம், அதற்கு இஸ்லாத்தின் விரோதிகள் எதை பயன்படுத்தினார்கள் என்று சொல்லி, அதாவது எங்களை அல்லாஹ்வுடன் இருந்து அல்லாஹ்வுடைய தொடர்பில் இருந்து பிரித்தெடுத்தார், அல்லாஹ்வுடைய நம்பிக்கையிலிருந்து எங்களை கலட்டினார், கலட்டி இன்று இந்த உலகை பற்றி மட்டுமே சிந்திக்கின்ற சமூகமாக மாற்றி எங்களை அடிமைகளாக்கி ஆண்டு கொண்டிருக்கின்றார். இப்பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் எனது கடைசி பாயிண்ட். இப்பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுதும் நாங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான். இன்று நாங்கள் எதற்கும் பலமற்றவர்கள். இந்த நாட்டிலே, இந்த நாட்டில் கூட எங்களுக்கு எந்த ஒரு சக்தியும் இல்லை. நீ இந்த நாட்டு பிரஜை இல்லை, இந்த நாட்டிலே உனக்கு எந்த உறுப்பும் இல்லை என்று சொல்லப்பட்டாலும் ஆச்சரியத்திற்கில்லை. அதுதான் இன்று முஸ்லிம்களுடைய நிலை. எங்களுக்கு எந்த உதவியும் இல்லை, நாங்கள் என்ன செய்வது? எங்களுக்கு அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவதை தவிர வேறு வழியில் நாங்கள் எங்களது அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் இடையிலான தொடர்பை எப்படி பலப்படுத்திக் கொள்வது என்பதை பற்றி மட்டும் சிந்திக்க வேண்டும். அதுதான் நாங்கள் இன்று செய்ய வேண்டிய கருணை. அதை தவிர வேறு வழியில் அதற்கான ஒரு சூழலை நாங்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். ஆரம்பமாக நாங்கள் எங்களை அதற்கு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்களது வீட்டுடைய சூழலை, அதற்கு ஒவ்வான ஒரு சூழலை உருவாக்க முடிய வேண்டும். எங்களது பழைய கதைகள், நாங்கள் பரம்பரை பரம்பரையாக செய்து வந்த வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு பைத்துல் முஸ்லிம், ஒரு முஸ்லிமுடைய வீடு எப்படி இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகின்றதோ அப்படியான ஒரு சூழலை வீட்டிலே ஏற்படுத்த என்ன செய்ய வேண்டும் என்பதை சிந்தித்து இந்த ரமலான் மாதம் ஒரு அழகான சந்தர்ப்பம். வீட்டை பள்ளிவாசலுடைய சூழல் போன்று மாற்ற வேண்டும். வீட்டில் உள்ள எமது தாய்மார்தான் அதற்கு பொறுப்புதான். வீடு தாய்மார்களின் கையில் தான் இருக்கின்றது. வெறுமனே எங்களது வீடுகள் சினிமா தியேட்டர்களாகவும், வெறுமனே ஓய்வெடுக்கின்ற தளங்களாகவும் மட்டும் இருக்காமல் எங்களது வீடு சுவர்க்கத்தின் பூங்காவனம் போன்று ஒலிக்க வேண்டும். தாய்மார்களே, சகோதரிகளே, அழகாக ஒரு டைம் டேபிளை போட்டுக் கொள்ளுங்கள். காலையிலே எத்தனை மணிக்கு எழும்புவது, தகஜத்து தொழுகைக்கு யார் எழுப்புவது வீட்டிலே, தேன் போட்டுக் கொள்ளுங்கள். சுபஹ் தொழுகைக்கு பின்பு எவ்வளவு குர்ஆன் ஓதுவது, குழந்தைகளுக்கு குர்ஆனை எப்படி கற்றுக் கொடுப்பது, அழகான வார்த்தைகளை, இஸ்லாம் சொல்லுகின்ற அழகான வழிமுறைகளை எமது குழந்தைகளுக்கு எப்படி கற்றுக் கொடுப்பது, பிள்ளைகளை எப்படி கண்காணிப்பது, வளர்ப்பது. எனது குழந்தை பாடசாலைக்கு படிக்க செல்லுகின்றது, டியூஷன் கிளாஸுக்கு செல்லுகின்றது, எப்படி இவர்களை வழிநடத்துவது. எனது வயது வந்த மகன், ஓஎல் படிக்கின்ற ஏஎல் படிக்கின்ற மகன் ஹேண்ட்போன் வைத்துக் கொண்டிருக்கின்றான். எனது படிக்கின்ற மகன் இரவு முழுக்க நெட்வொர்க்கிலே இருக்கின்றான், இன்டர்நெட்டிலே இருக்கின்றான். எனது மகன் என்ன செய்கின்றான்? படிக்கின்றானா? வேறு எதுவும் செய்கின்றானா? முறையாக நெறிப்படுத்து, முறையாக. நாங்கள் எதுவும் போர்ஃபுல்லாக அதிகாரமாக அடித்து தண்டித்து கண்டித்து எதையும் செய்ய முடியாது. இன்று தேவைப்படுவது பாசிட்டிவ் பேரண்ட், ஒரு சாதகமான ஒரு பெற்றோரியல். இன்று நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன. எனவே நான் சுருக்கமாக சொல்ல வருவது என்னவென்றால், எனது நேரம் முடிந்துவிட்டது. சுருக்கமாக சொல்ல வருவது என்னவென்றால், நாங்கள் ஒரு அழகான இஸ்லாமிய சூழலை கட்டி எழுப்புவதற்கு என்ன செய்ய வேண்டும், அதற்கான திட்டத்தினை முறையை வகுத்துக் கொள்ளுங்கள். இதில் சிலர்கள் சொல்லுகின்றார்கள், சிலர்கள் சொல்லுகின்றார்கள் எங்களுக்கு இது சாத்தியம் இல்லை. ஒவ்வொரு ஆளும் இப்படித்தான் யோசிப்பது. சிலருக்கு வெட்கம், எந்த எதற்கு, வீட்டிலே கணவன் வீட்டிற்குள்ளே நுழைகின்ற பொழுது மனைவிக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்வதற்கு வெட்கம். எங்கள் பலர் இருக்கின்றார்கள், எங்களது குழந்தைகளுக்கு சலாம் சொல்லுகின்றோமா, தான் பெற்ற குழந்தைகளை மகனே என்று அழைத்து ஆற தழுவி முத்தமிடுகின்ற தாய் தந்தையர்கள் எத்தனை பேர். குழந்தை பருவமாக இருக்கின்ற பொழுது மட்டும்தான் அந்த அன்பை வெளிக்காட்டுவது, கொஞ்சம் பெரியாளாகிவிட்டால் ஏசுவதற்கு ஆரம்பித்து விடுவோம். இவைகள் தான் இன்று எங்களை தூரமாக்கி இருக்கும், இஸ்லாமிய சூழலை விட்டு எங்களை தூரமாக்கி இருக்கும். ஐரோப்பிய கலாச்சாரத்தை எடுத்துப்பார்கள், நான் அவர்களை பின்பற்ற செல்லவில்லை. இஸ்லாம் சொல்லுகின்ற இந்த அழகிய நாகரிகங்களை எல்லாம் அவர்கள் கடைபிடிக்கின்றார்கள். ஒரு தகப்பனும் மகனும் எவ்வளவு ஃப்ரெண்டாக இருப்பார்கள் தெரியுமா, எவ்வளவு குளோஸாக இருப்பார்கள் தெரியுமா. எத்தனை தகப்பன்மார் பள்ளிவாசலுக்கு போகின்ற பொழுது மகனையும் மகனே வா என்று கூப்பிட்டு அழைத்து கூட்டிக் கொண்டு வந்திருக்கின்றீர்கள். இல்லை, நாங்கள் எல்லோரும் என்ன யோசிக்கின்றோம், மகன் ஏழு எடுத்து விட்டார், இப்ப ஏழுக்கும் போறது ஓயல் எடுத்து விட்டார், எந்த கோர்ஸ், கட்டார்ல அல்லது மத்திய கிழக்கு நாடுகள் அல்லது ஐரோப்பாவில் எந்த கோர்ஸுக்கு கூடுதலான சம்பளம் என்கிறத யோசிச்சு உடனே அவனை வலுக்கட்டாயமா அனுப்பி படிப்பிச்சு அவன் உழைச்சி சம்பாதிச்சு தரணும் என்கிறது மட்டும்தான் இலக்கு. நான் இது கூடா என்று சொல்லவில்லை, எங்களுக்கு தேவை இருக்கின்றது, ஆனால் நாங்கள் முறையாக வழிநடத்துகின்றோமா எனது மகளை, இதில் இருக்கின்ற ஆர்வம் நாளை மறுமை நாளிலே நான் சுவர்க்கத்திற்கு செல்லுகின்ற பொழுதும் எனது அன்பான குழந்தைகளும் மனைவியும் என்னுடன் இருக்க வேண்டும் என்ற ஆரங்கம் இருக்கின்றதா. சாதாரணமாக இந்த உலக ஆதாயங்களை தேடுவதற்கு எங்களது குழந்தைகளை தூண்டுவது போன்றாவது, அழகான முறையிலே இஸ்லாத்தின் வழியிலே நடப்பதற்கு தூண்டுகின்றோமா, ஒன்றும் தேவையில்லை. கடைசியாக ஒன்றை மட்டும் உங்களிடம் கேட்டுவிட்டு விடைபெறுகின்றேன். எங்களில் எத்தனை பேர் நாங்கள் மரணித்தால், அதாவது ஒரு தகப்பன் மரணித்தால், அந்த தகப்பனை அந்த அவர் பெற்ற மகன் தான் தொழுவிக்க வேண்டும். அதுதான் சொன்ன பள்ளிவாசலிலே இமாம் தொழுவிப்பர் அல்ல, இமாம் அவர் சம்பளத்திற்கு வேலை செய்கின்றனர். ஆனால் இன்று என்ன நடைபெறுகின்றது, பாப்பாவுடைய மையத்தை சுமந்து கொண்டு பள்ளிவாசலுக்கு மகன் வருகின்றான், ஆனால் அவனுக்கு தொழுவிக்க முடியாது, தொழுவிக்க தெரியாது. சரி, அது ஒரு அளவு ஏற்றுக்கொள்ளலாம் என்று வையுங்கள். சிலர்கள் நாங்கள் பெற்ற சில எங்களது குழந்தைகள் எங்களை தொழுவிப்பதற்கு கூட வருவதில்லை, அவன் பள்ளிவாசலுக்கு வந்த சரித்திரமே கிடையாது. அவன் அப்படியே தூக்கி கொண்டு வந்து பள்ளியிலே வைத்துவிட்டு வெளியிலே இருக்கின்றான். எவ்வளவு துன்பாக்கிய நிலை. அன்பார்ந்த சகோதரர்கள், கடைசியாக இந்த உலகை விட்டு நாங்கள் பிரிகின்ற பொழுதும் நாங்கள் எங்களது இரத்தத்தை எங்களது வியர்வையை சிந்தி உழைத்து வளர்க்கின்ற எங்களது குழந்தைகள் எங்களை சுமந்து வந்து எனது ஜனாதாவை தொழுவிப்பதற்கு தகுதியான குழந்தைகளாக ஆவது ஆக்கிவிட்டு செல்வோமே. ஏன் தெரியுமா, ஜனாதா கொள்கையிலே மூன்றாவது தக்பீருக்கு பிறகு ஒரு துவா வருகின்றது. எங்களுக்கு தெரியும், அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, ரப்பே இந்த ஜனாதாவுடைய பாவங்களை மன்னித்து அவருக்கு அருள் புரிவாயாக. நெடிய துவா, நீண்ட துவா. பள்ளிவாசலிலே கடமை செய்கின்ற இமாம் அதனை சாதாரணமாக ஓதுவார். ஆனால் நீங்கள் பெற்ற உங்களது குழந்தை கடைசியாக உங்களை மண்ணறைக்கு வழி அனுப்புகின்ற அந்த கடைசி கணம் அந்த துவாவை ஓதுகின்ற பொழுது அவனது கல்வி உருகி கண்ணீர் வடித்து அந்த பிரார்த்தனையை செய்வான். அல்லாஹ் அந்த தருணத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றான். அந்த சாலிஹான குழந்தையுடைய துஆவை ஏற்று உங்களை பரிசுத்தப்படுத்தி வரவேற்பதற்கு அல்லாஹ் காத்து கொண்டிருக்கின்றான். அதற்காவது எங்களது சந்ததியினரை எங்களது சமூகத்தினரை தயார்படுத்த எல்லாம் வல்ல அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. ஆமீன் ஆமீன். வாஅஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.